ஓம் நம சிவாய. சைவம்ராட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
ஜீவ ஈஸ்வர ஜெகத், இன்னும் சொல்ல போனா இந்த அஞ்சு பேதம் சொல்றாங்க. ஜீவ ஜீவ பேதம், ஜீவ ஜட பேதம், ஜீவ ஜீவ பேதம், ஜட ஜட பேதம், ஜீவ ஜட பேதம், ஜட ஜட பேதம், நிறைய இருக்கு. ஜீவ ஜீவ பேதம், ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் இருக்கிற பேதம். அப்புறம் ஜட பேதம், ஜட ஒரு ஜடத்துக்கும் இன்னொரு ஜடத்துக்கும், இந்த மைக்கு வேற இந்த மைக்கு வேற, ஜட ஜட பேதா. ஜீவ ஜீவ பேதா, ஜட ஜட பேதா, அப்புறம் ஜீவ ஜட பேதா, ஜீவனுக்கும் ஜடத்துக்கும் உள்ள பேதம். உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமை. உயிரற்ற பொருள்களுக்கிடையிலும் வேற்றுமை இருக்கிறது, உயிருள்ள பொருள்களுக்கிடையிலும் வேற்றுமை இருக்கிறது, உயிருள்ள பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் வேற்றுமை இருக்கிறது. அப்புறம் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் பேதம், கடவுளுக்கும் ஜீவனுக்கும் வேற்றுமை இருக்கிறது. அவன் சர்வஜன், எல்லாம் அறிந்தவன், சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வசக்திமான், அகம் அல்பஜா அல்ப அல்பசக்திமான், எல்லாம் அறிந்தவர், ஒன்றும் தெரியாத ஆளு நான், தெரிஞ்சதே தகராறுல இருக்கு. ஆகினால அவருக்கும் எனக்கும் ஜீவ ஈஸ்வர பேதம் இருக்கிறது. அப்புறம் ஈஸ்வரனுக்கும் ஜடத்துக்கும் பேதம் இருக்கிறது. ஜீவ ஈஸ்வர பேதா, ஜீவ ஜட பேதா, பஞ்சபேதம்னு பேர். இந்த பஞ்சபேதமும் வேதாந்தம் சொல்லுகிறது பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அபேதமான பரபிரம்மத்தில், அத்வைதமான பரபிரம்மத்தில், இந்த துவைத்தமான பேதமான ஜீவ ஈஸ்வர ஜகத் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உபனிஷத்தினுடைய சித்தாந்தம். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறது, அந்த பிரம்மம் வேற யாரும் இல்லை, தது துவம், அதுவே நீ, அயம் ஆத்மா பிரம்ம. இதைத்தான் உபநிஷத் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறது. பல இடங்களில் திரும்ப திரும்ப உபதேசம் பண்ற விஷயம் இதுதான். அதனாலதான் ஒரு வேதாந்த டிண்டிமான் ஒரு ஒரு கிரந்தம் இருக்கிறது, ஒரு நூல், அதுல நூத்துக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கிறது. அது ஒன்று சொல்லுகிறது, பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நா பரஹ அனேன வேத்யம் சச்சாஸ்திரம் இதி வேதாந்த டிண்டிமஹ. அதாவது பரம்பொருள் ஒன்றே மெய்ப்பொருள், ஜகத்து இந்த ஜகத்து ஒரு மாய தோற்றம், ஜீவன் பிரம்மமே என்று வேறல்ல. இப்படித்தான் நாம் சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதாந்தம் முரசு அறைகிறது. ஆகவே உபனிஷத்தினுடைய சித்தாந்தம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால சித்தாந்தம்ங்கிறது இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், சித்தாந்தம்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம். அந்த ஞானத்தை, ஞானத்தினால கிடைக்கிறது என்னது, மோக்ஷம். அந்த ஞானமாகவும் அந்த ஞானத்தினால பெறக்கூடிய மோக்ஷமாகவும் சொல்லப்போனால் மோக்ஷத்தின் காரணமாக விளங்கக்கூடியவர் குருநாதர் தான், தட்சிணாமூர்த்தி தான் நமக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்துக்கு காரணமாக விளங்குறார். நம்ம பந்தத்துக்கு காரணமாக இருக்கிறதையெல்லாம் நீக்கி மோட்சத்துக்கு காரணமான ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறார். பந்த காரணம் அஞ்ஞானம், மோக்ஷ காரணம் ஞானம். நகி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே. ஆகினால பந்தத்துக்கு காரணமான அஞ்ஞானத்தை நீக்கி மோக்ஷத்துக்கு காரணமான தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடியவராக விளங்குகிறார் தட்சிணாமூர்த்தி. அதனால சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே எனக்கு அனுகிரகம் பண்ணு. இப்போ இத்தனை நேரம் பேசினதெல்லாம் வேதாந்த விஷயமாகவே சொல்லியிருக்கோம், தத்துவ விஷயமாகவே சொல்லியிருக்கோம். இப்போ கடைசியில் என்னன்னா எல்லாத்தையும், இது வந்து சாஸ்திரத்துலாம் ஒரு நியமம் இல்லாத மாதிரி சில சமயம் தோணும், என்னது அவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிட்டு பழைய எப்படி அனுகிரகத்தை கேட்குறீங்களே, அனுகிரகம் தருபவன் யார், அனுகிரகத்தை கேட்பவன் யார், கேள்வி வந்துடுமே பழையபடி, அனுகிரகத்தை கேட்பவன் யார், அனுகிரகத்தை கொடுப்பவன் யார், அனுகிரகம் என்றால் என்ன, அனுகிரகம் எதற்கு தேவை? எல்லாமே கற்பனை என்றால் அனுகிரகத்தை கேட்பதும் அனுகிரகத்தை கொடுப்பதும் அனுகிரகம் என்பதும் கற்பனையாகத்தானே இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அனுகிரகம் வேணும். அதுதான் நம்ம சொல்றோம், இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கே அனுகிரகம் வேணும். அனுகிரகம் இல்லைன்னா அனுகிரகம் தேவையில்லைங்கிறது புரியாது. அனுகிரகம் இருந்தா தான் அனுகிரகம் அவசியம் இல்லை என்பது புரியும். அனுகிரகம் அவசியம் இல்லைங்கிறது புரியறதுக்கு அனுகிரகம் வேணும். ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும், குருவினுடைய அனுகிரகம் வேணும், சாஸ்திரத்தோட அனுகிரகம் வேணும், கண்டிப்பாக வேணும். ஆகையினால இந்த வியாபகாரிக திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டி இந்த ரெண்டு திருஷ்டியும் நாம் நல்லா புரிந்து கொண்டு விஷயங்களை அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாரமார்த்திக திருஷ்டி வியாபகாரிக திருஷ்டி. பாரமார்த்திக திருஷ்டியில் உண்மையிலே பிரம்மந்தான் இருக்குது, சந்தேகமே கிடையாது. அது வந்து அறுதி நிலைங்கிறாங்க இப்போ தமிழில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேர்டு கிடைச்சிது, இந்த ரிலேட்டிவ் ரியாலிட்டி அப்சல்யூட் ரியாலிட்டிக்கு என்னடா சொல்கிறதுன்னு. சம்ஸ்கிருதத்தில் சுலபமாக இருக்குது, வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் சௌரியமாக இருக்குது. தமிழில் என்ன சொல்கிறதுன்னு முழிச்சுட்டே இருந்தேன். ஏதோ ஒரு புஸ்தகத்தில் இப்போ பார்த்தேன், அது சரியோ தப்போ எனக்கு அது பரவாயில்ல, இருக்கிறதுக்குள்ளே அது பெட்டர்னு தோணுது. சார்பு நிலைங்கிறாங்க, ரிலேட்டிவ் ரியாலிட்டிக்கு வந்து சார்பு நிலை, அப்சல்யூட் ரியாலிட்டிக்கு வந்து அறுதி நிலை. நீங்கள் வந்து அறுதி பெரும்பான்மையெல்லாம் நினைக்கப்படாது இப்போ, அதான் சொல்லிவிட்டேன். ஏன்னா நீங்கள் அறுதி பெரும்பான்மைன்னா அது அப்சல்யூட் மெஜாரிட்டி, அப்போ அதுக்கு தான் அந்த அர்த்தம் வர்றது. இருந்தாலும் கூட அறுதி சார்பு, அறுதினா இறுதி போட்டுவிடக்கூடாது, அறுதி சார்பு. சார்பு நிலையில் பார்க்கிற போது இறைவன் வேறு, உலகம் வேறு, உயிர்கள் வேறு. ஆனால் அறுதி நிலையில் பார்க்கும் பொழுது இறைவன், உயிர்கள், உலகம் இவை அனைத்தும் மாயத் தோற்றம். திரும்ப திரும்ப சொன்னால் இன்னமும் பண்ணுது. ஆகையினால் இது மாயத் தோற்றம். இந்திர ஜாலம், நான் சொல்லலை தாய்மானவர், இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் என இவ்வுலகம் எனக்கு சந்ததமும் தோன்ற, ஏதோ ஒரு ஏதோ அப்பப்போ இல்லை சந்ததமும் தோன்ற. விடாமல் புரிஞ்சுக்கிறது ஜகம் பொய் என தம்பட்டம் அடியேங்கிறார் ஒரு இடத்துல பாட்டில் பார்க்குறோம், தாய்மானவருடைய பாடலில். ஜகம் பொய் என தம்பட்டம் அடியே. ஆக இந்த ஜீவ ஈஸ்வர ஜகத் விஷயத்தை பற்றி தான் இப்படி சொல்லியிருந்தாலும் கூட, மித்தியான்னு சொன்னாலும் கூட, தாய்மானவர் இங்கே பிரார்த்தனை பண்ணுறார். இப்படிப்பட்ட பரம தத்துவத்தை எல்லாம் உபதேசிக்கிற குருநாதா, ஈஸ்வரா, பகவானே, எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணு, எனக்கு நல்ல பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் உண்டாவதற்கு அனுகிரகம் பண்ணுவாயாக. திருட ஞான வைராக்கிய பக்தி சித்திஹி பவது என்று பிரார்த்திக்கிறார் இந்த பாடலில். அந்த பாடலை படிப்போம். நான் வந்து பாடலை படிக்காமே இத்தனை நேரம் அர்த்தம் சொல்லியிருக்கேன். பாடலை முதல்ல படிப்போம், பிறகு அர்த்தம் சொல்கிறேன். சின்மயானந்த குருங்கிற தலைப்புக்கு மாத்திரம்தான் அர்த்தம் சொல்லியிருக்கணும். நான் பாடல் சொல்லிட்டேன் நினைச்சுன்னு சொல்லிவிட்டேன், பரவாயில்லை. பாடலை படிப்போம், பிறகு அர்த்தம் தெரிந்து கொள்வோம்.
அங்கை கொடுமலர் தூவி அங்கமது புலகிப்ப, அன்பினால் உருகி விழிநீர், ஆராக ஆராத முக்தியினது ஆவேச, ஆசை கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழி தழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்க நேனையும் தன்னருள் கொடுத்தாழ்வையோ துங்கமிகு பக்குவச்சனகன் முதல் முனிவோர்கள் தொழுதருகில் வீற்றிருப்ப சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொல்லறிய நெறியை ஸ்வரூப அனுபூதி காட்டி செங்கமல பீடமேல் கல்லால் அடிக்குள்வளர் சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே இதனுடைய பொருள் சுருக்கமான பொருளை சொல்லிவிடுகிறேன். இறைவா உன்னுடைய பரிபூர்ணமான அருள் எனக்கு கிடைக்கட்டும். உன்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுத்து என்னை ஆழ்வாயாக. இதுதான் இதனுடைய முக்கியமான கருத்து. அதுவும் தாயுமானவர் விரும்புகிற அருள் எத்தகைய அருள் என்பதை பார்க்க வேண்டும். நம் உலகத்தில் சாதாரணமாக என்ன நினைக்கிறோம், வழக்கமாக எல்லாரும் நினைக்கிறது, ஒருத்தருக்கு நல்ல பணம் இருந்ததுன்னா, நல்ல பதவி இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து அருள்னு நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். எல்லாருக்கும் அதுதான் முக்கியமாக தெரியும். அவங்க ரொம்ப கடவுளுடைய அருள் அவருக்கு ரொம்ப பூரணமாக இருக்குங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கடவுளுடைய அருள் அவருக்கு ரொம்ப பூரணமாக இருக்குங்க. ஒரு குறவும் இல்லை. 7 மில்லு எல்லா பையங்களும் நல்லா செட்டில்டு, ஒன்றும் குறவில்லை. எப்படி பெரிய உத்தியோகத்தில் இருந்தாருங்க. இப்படி தான் சாதாரணமாக பேசுவாங்க. அதனால் பாருங்கள், அவங்க கடவுளுடைய அருளுங்க அவங்களுக்கு. நமக்கெல்லாம் அப்படி இல்லை. கடைசியில் அது வேறு, நமக்கெல்லாம் அப்படி இல்லை, கடவுளுடைய அருள் அப்படின்னு சொல்லி. கடவுளுடைய அருள்னா ஜனங்கள் நினைக்கிறதெல்லாம் பொருள் உலகத்தை தான் கடவுளுடைய அருள் நினைக்கிறாங்க. நமக்கு பொருள் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருந்ததுன்னா அது கடவுளுடைய அருள். இதுதான் உலகத்தில் பெரும்பாலான மக்கள் 99.75% அவங்களுடைய எண்ணமே அதுதான். ஈஸ்வருடைய அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்குமா? அதுவும் அனுகிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுதான் அனுகிரகம்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. என்னங்க இனிமேல் என்ன வேணும் அவருக்கு? எல்லாம் பையங்கள்லாம் செட்டில் ஆயாச்சு, இனிமேல் ஹாயா டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே பொழுது போக்க வேண்டியதானே. அதுதான் ஜனங்களுடைய சுபாவமே அதுதான். அது அப்புறம் கஷ்டம் வந்தால் லோலோன்னு அழகுது, பெருசாக அழகுது, தாங்க முடியாமல் கத்துறது, ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துண்டு. அதனால் அந்த என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது மாத்திரம் இருந்தாலே போரும். அதனால் வள்ளுவர் சொல்கிறார், அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. அந்நியாயம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணுறவங்ககிட்டையும் பணம் நிறைய இருக்குது. பணம் இருக்கிறதுனால ஒருத்தனுக்கு கடவுளுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், அது அருள்னா என்ன அர்த்தங்கிறது வேற. அருள்னா அங்கே வந்து இரக்க குணத்தை தான் சொல்கிறார் அவர். அதனால சில பேருக்கு வந்து இரக்க செல்வம்னு பேர் வைக்க வேண்டியதான், அவங்க நீங்களே கண்டுபிடிக்க வேண்டிதான். ஆகையினால இல்லை இரக்க செல்வம், ஏன்னா அப்படி ஒரு பேரை கா கேட்கல. நம்ம வேணால் யாராக வைக்கணும்னா வைங்க, இரக்க செல்வம். இப்போ செல்வம்ங்கிறது ஜனங்களுக்கு வந்து பொதுவாக, அருள்ங்கிறது கடவுளுடைய அருள்ங்கிறது நமக்கு வந்து வசதியான வாழ்க்கை, உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் போகும், பணம் இருந்தால் போகும், இப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் அதை வந்து இங்கே தாய்மானவர் அதை பிரார்த்தனையே பண்ணலை. பகவானே என்னது என்ன, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் எல்லாம் கேட்குறோம் இல்லையா. தடைகள் வாராத கொடையும், அது மாத்திரம் இல்லை, தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரித்துயலும் மாயனது அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. எல்லாரும் இதை நல்லா பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் இதில் எல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதுதான் முடிஞ்ச பிரார்த்தனை கிடையாது. தாய்மாரவர் இங்கே கேட்குற பிரார்த்தனையை பாருங்கள், தன் அருள் கொடுத்து ஆழ்வையோ. தன் அருள்னா உண்மையா, உன்னுடைய உண்மையான அருள். தன் அருள்னா குளிர்ச்சி மிகுந்தது, இன்பம் தரக்கூடிய அனுகிரகம். வேற என்ன கேட்க போறார் அவர் சொல்றதுலேருந்தே தெரியுது, எனக்கு வந்து பக்தியை கொடு, வைராக்கியத்தை கொடு, ஞானத்தை கொடு. நம்ம படிக்கிறோம் விவேகானந்தருடைய வரலாறுல படிக்கிறோம், விவேகானந்தர் போய் காளி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுங்கிறார் ராமகிருஷ்ணர், போய் கேளு உங்கள் வீட்டில் கஷ்டங்கிற, பணத்துக்கு கஷ்டங்கிற, உனக்கு பணத்துக்கு வசதி, பணமெல்லாம் இல்லை, வறுமையில் இருக்கும், பணத்தை கேளு காளிக்கிட்டேன்னா கேட்க முடியல. அங்கே போனால் எனக்கு ஞானத்தை கொடு, வைராக்கியத்தை கொடு கேட்குறாராம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, அது தா சங்கராச்சாரியாரும் பிரார்த்தனை பண்ணுறார். அதாவது நான் சாப்பிட்றது எதுக்காகன்னா, வைராக்கியத்தையும் ஞானத்தையும் நன்றாக பலமாக பெறுவதற்காக தான் நான் வாழ்கிறேனே தவிர, இந்த உலக சுகங்களை அனுபவிப்பதற்காக அல்ல. ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகி, நது டிவி தரிசன சித்தியர்த்தம். ஆகையினால டிவி தரிசன சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகின்னு பிரார்த்தனை பண்ண முடியும். அதனால் இதுதான் வேணும், எது தேவையோ அது வேணும். அதை கேட்கிறார், அதை நன்றாக படிக்கலாம். நாம் இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்மயானந்த குருவே சிரகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சித்தாந்த முக்தி முதலே, தன் அருள் கொடுத்து ஆழ்வையோ. இதெல்லாம் விழிவேற்றுமை. சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே தன் அருள் கொடுத்து ஆழ்வையோ. எப்படிப்பட்டிருக்கார் பகவான், அதை முதல்ல படிச்சிருவோம். துங்கமிகு பக்குவ சன பக்குவ சனகன் முதல் முனிவோர் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே ஸ்வரூப அனுபூதி காட்டி செங்கமல பீடமேல் கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முக்தி முதலே. தட்சிணாமூர்த்தியை வர்ணிக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறீர், ஞானத்தினால கிடைக்கக்கூடிய மோட்சத்துக்கு காரணமாக இருக்கிறீர், ஆதி குருவாக விளங்குகிறீர், என்னுடைய குருநாதனாகவும் தாங்களே காட்சி அளிக்கிறீர்கள், அப்பேற்பட்ட உங்களிடம் நான் பிரார்த்திக்கிறேன். எப்படி இருக்காரா தட்சிணாமூர்த்தின்னா, துங்கமிகு பக்குவ ஜனகன். எல்லாம் இந்த வாக்கியங்களெல்லாம் ரொம்ப கவனமாக படிக்கணும். இந்த பாட்டெல்லாம் எந்த நம்முடைய நூல்களில் எதையுமே ஒரு தரம் படித்தா போகாது, ஒரு தரம் படித்தா போகாது, பல முறைகள் படித்தா தான் நமக்கு நல்ல ஆழமாக கருத்துக்கள்லாம் விளங்கும். மேலெழுந்த வாரியாக இல்லாட்டி முதல்ல படித்தா அது நுனிப்புல் மேயிற மாதிரி தான் இருக்கும், ஆழமாக படிக்கிற மாதிரி இருக்காது. அதில் துங்கமிகு பக்குவம், துங்கம்னு சொன்னால் சிறப்பான, துங்கம்னு சொன்னால் சாதாரணமாக உயர்ந்தன்னு அர்த்தம், சிறப்பு மிகு அப்படின்னு போடலாம். துங்கமிகுன்னா சிறப்பு மிகுந்த பக்குவம், நல்ல பக்குவம், விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி என்று சொல்லப்படுகிற எல்லா விதமான பக்குவம் உலக மனசில் இருக்குது. உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆதிசங்கரர் கீதைக்கு உரை எழுதும்போது இப்படி சொல்கிறார், இறைவன் உலகத்தை படைத்தான், படைத்து அதில் முதல்ல சனகர் சனந்தனாதி முனிவர்களை எல்லாம் படைத்து நிவிருத்தி தர்மத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். சனகர் முதலான முனிவர்களை முனிவர்களுக்கு நிவிருத்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணினார். பிறகு மரீச்சி முதலிய பிரஜாபதிகளை எல்லாம் சிருஷ்டித்து அவர்களுக்கு பிரவிற்த்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணினார். இப்படி நிவிருத்தி மார்க்கம், பிரவிற்த்தி மார்க்கம் என்கின்ற இரண்டு மார்க்கங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரவிற்த்தி நிவிருத்தி மார்க்கத்தை தான் பகவத்கீதை விளக்குகிறதுன்னு சொல்லி சங்கராச்சாரியர் விளக்கம் சொல்றார். அந்த பிரவிற்த்தி மார்க்கத்தினுடைய லட்சணமும் நிவிருத்தி மார்க்கத்தினுடைய லட்சணமும் சொல்லப்படுகிறதுன்னு விளக்கப்பட்டிருக்கு. எதற்கு சொல்றேன்னா, இந்த இறைவனுடைய படைப்பிலே நிவிருத்தி மார்க்கத்துக்கு வழியாக இருப்பவர்கள் இந்த சனகாதி முனிவர்கள், பிரம்மாவினுடைய மானச புத்திரர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர். இவர்கள் எல்லோரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இறைவனிடத்திலே மெஞ்ஞான உபதேசம் பெற்று அந்த ஞானத்திலேயே இருந்த சீடர்கள். இவர் சீடர்கள் பரம்பரை. தட்சிணாமூர்த்தி எப்படி ஆதி குருவோ, இவர்கள்லாம் ஆதி சிஷ்யர்கள். இவர்கள் ஆதி சிஷ்யர்கள், முதல் சிஷ்யர்கள் இவர்கள் தான். அதுக்கப்புறம் இவர்களுடைய பரம்பரை தான். அதனால சதாசிவ சமாரம்பாம் என்று சொல்லுகிறோம். அப்புறம் சனக்கர் சனந்தனர் இந்த குரூப்ல இருந்தா மற்ற பரம்பரை எல்லாம் வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆக துங்கமிகு பக்குவம், மிகச்சிறந்த பக்குவத்தை உடையவர்கள், இளமையிலேயே உலகத்திலே பற்றற்ற தன்மையை உடையவர்களாக விளங்கியவர்கள். நம்ம சில பேருக்கு அடிபட்டாத்தான் பக்குவம் வரும், சில பேருக்கு அடிபடாம இன்னொருத்தன் அடிபடுறத பார்த்தே பக்குவம் வந்துடும். போரும் போரும் இவங்க படுற அவஸ்தையெல்லாம் பார்த்தாலே புரியுது நம்ம வேற படணுமா. இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், பயப்படாங்க, திருச்சிக்குள்ளே எங்கேயோ கலவரமா இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை அதை போய் பார்த்தா தான் எனக்கு திருப்தி, அப்பத்தான் நான் ஒத்துப்பேன்னு சொல்லுவா போறோம். அப்படியா, அந்த பக்கம் நான் போகவே இல்லை. இதுவும் ஒரு உதாரணம், அதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் இல்லை. அதான் ஏற்கனவே ஒரு பார்த்து ஒரு ஆள் காயப்பட்டு தான் வந்திருக்காரு, அதுலேருந்தே தெரிஞ்சு போயிடுது நமக்கு. நமக்கு போகாமலேயே விஷயம் புரிஞ்சு போயிடுது, அவர் போய் பார்த்து விஷயம் புரிஞ்சிருக்கு. அது மாதிரி உலகத்தில் வந்து வாழ்க்கையில் அனுபவப்பட்டு உண்மையை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் ஒரு சாரார். பிறருடைய அனுபவங்களையும் பல பிறவிகளில் ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையிலும் உண்மையை புரிந்து கொண்டு இளமையிலேயே பக்குவத்தை பெறுகின்றவர்கள் ஒரு சாரார். எல்லாம் சில ரேர் கேஸ் இதெல்லாம். ஆகையினால துங்கமிகு பக்குவம் சொன்னால் சிறப்பு மிகுந்த பக்குவத்தை உடையவர்கள், இளமையிலேயே உலகத்திலே பற்றற்ற தன்மையை அடைந்தவர்கள், சிறு வயதிலேயே வைராக்கியத்தை அடைந்தவர்கள். இந்த உலக சுகமெல்லாம் அனித்யம் அசுகம் லோகம், இது வந்து சாஸ்வதம் இல்லாதது என்று புரிந்து கொண்டு கடவுள்தான் நிரந்தரமானவர், அவரை சார்ந்திருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி புரிந்து கொண்டவர்கள், எனவே துங்கமிகு பக்குவம் சிறப்பு மிகுந்த பக்குவத்தை உடையவர்கள் சனகாதி முனிவர்கள். எப்படி இதை சொல்றதுன்னு கேட்டா, இளமையிலேயே விவேக வைராக்கியத்தை நன்கு அடைந்தவர்கள் அவர்களுக்கு சனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப, எப்பவுமே குரு மேல இருக்கார், சீடர்கள் கீழே இருக்கிறார்கள், பள்ளத்தை நோக்கித்தான் நீர் பாயும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அதுபோல பணிவாக இருப்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டிய விஷயங்களை உபதேசித்தால் அவர்களுக்கு தெளிவாக புரியும். பணிவில்லாத இடத்தில் ஞானம் புகாது, ஒருவேளை புகுந்தாலும் நிற்காது, ஏன்னா பணிவில்லாதனால. இல்லை, பணிவு ரொம்ப மிக முக்கியம். ஆக தொழுது அருகில் வீற்றிருப்ப யாருனா முனிவோர்கள், அவர்களை முனிவர்கள் என்று சொல்லுகிறார்கள். முனிவன் என்பதற்கு பொருள் நன்கு ஆழ்ந்து சிந்திப்பவன், மேலெழுந்த வாரியாக சிந்திக்கிறவன் அல்ல. மனநசீலகா முனிகி, முறைப்படி யுக்தி பூர்வமா ஒழுங்கா சிந்திக்கிறவன் அர்த்தம், குதர்க்கமா திங்க் பண்றவன் அர்த்தம் இல்லை, சுதர்க்கமா சிந்திக்கிறவன் தான் முனிவன். இல்லாட்டி நம்ம பாஷையில் முனியாண்டி குனியாண்டிலாம் சொல்ற மாதிரி முனிவனுக்கு எதிர்ப்பதம் போட வேண்டிதான். அதில் குதர்க்கமாக திங்க் பண்ணப்படாது, சாஸ்திரத்தை ஒட்டி ஆழமாக சிந்திக்க தெரியணும். அப்படி சாஸ்திரத்தை ஒட்டி ஆழமாக சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களுக்கு முனிவர்கள் என்று பெயர். ஆழ்ந்து சிந்திப்பவர்களே முனிவர்கள். அவர்களெல்லாம் தொழுது அருகில் வீற்றிருப்ப, அதில் இவர் சொல்லுகிறார் பரஞ்சோதி முனிவர், நான் மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருங்கிறார். நாலு வேதம் படிச்சாச்சு, ஆறு அங்கம் படிச்சாச்சு, நான் மறை ஆறு அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர். அதுல ரொம்ப வேதத்தையும் வேத அங்கத்தையும் நன்றாக தெரிந்து கொண்டவர்கள். ஆனால் பரமார்த்த தத்துவம் மெய்ப்பொருளை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் தட்சிணாமூர்த்தியின் அருகிலே வீற்றிருக்கிறார்கள். தொழுது நன்றாக வணங்கி தத்வித்தி பிரணிபாத்தேன, பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் என்று சொல்லுகிறது கீதை. தொழுது அருகில் வீற்றிருப்ப, பக்கத்தில் இருந்து அவர்கள் சுற்றி இருக்கிறார்களாம் முனிவர்கள், அதாவது சிறந்த அறிஞர்களாகிய பக்குவம் மிகுந்த ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அறிஞர்களை சீடர்களாக கொண்டு அவர் தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணுகிறார். அதனால்தான் இந்த முனிவர்களை வயதானவர்களாக காட்டுறது, முனிவர்களை வயதானவர்களாக காட்டுறதனுடைய அடையாளம் அவர்கள் நன்கு பக்குவப்பட்டவர்கள் என்பதற்காக. தட்சிணாமூர்த்தி இளைஞராக காட்டுவதற்கு என்னன்னா, அறிவு எப்பொழுதும் இளமையாக இருப்பது என்பதை காட்டுவதற்காக. சித்திரம் பட்டத்தரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருர் யுவா. வயதானவர்கள்ங்கிறதுனுடைய அர்த்தம் பக்குவப்பட்டவர்கள் அர்த்தம். ஞானம் எப்பொழுதும் முதுமை பெறாதது. அதற்கு முதுமை முதிர்ச்சின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப தளர்ந்து போகிற அர்த்தத்தில் சொல்கிறோம். இது ஒருபொழுதும் தளர்வு கிடையாது. ஞானம் எப்பொழுதும் முறுக்கோடு, நம்ம பாஷைன்னு சொல்லணும், அதை விட முறுக்கோடு இருப்பது. இளமையில் முறுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, வாலிப முறுக்குப்பா ஏன் பேச மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லை. அதில் அந்த இளமை ஞானம் வந்து எப்பொழுதும் தளர்ச்சி பெறாது, சொல்லப்போனால் உறுதியை கூட்டக்கூடியது. ஆகவே தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணுறார், அதாவது ஞானத்தில் ஞானத்தினால் தளர்வு ஏற்படாது. அப்படிப்பட்ட இளைஞராக அவர் வீற்றிருக்கிறார், இளைஞர் வடிவமாக காட்சி அளிக்கிறார். அப்பேற்பட்டவர் உபதேசம் பண்ணுகிறார், சொல்லறிய நெறியை, அதாவது வாக்கினால் விளக்க முடியாத விஷயத்தை. சொல்லறிய நெறியை கைவல்லிய நவநீதம் சொல்லுகிறது, வாக்கியம் தனக்கு எட்டாத வஸ்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால் வஸ்துவை காட்டிற்றன்றோ. வாக்கியங்கள் இரண்டிலும் மானம் மானமாவது ஏது என்று கேட்பாயாகில் வாக்கியங்கள் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய் அப்படின்னு கைவல்ய நவநீதத்தில் சந்தேகம் தெளிதல் படலத்தில் ஒரு பாடல் இருக்கு. கேள்வி என்னென்னா, வாக்கியத்துக்கு எட்டாத வஸ்து என்று தானே வேதம் உரைத்திருக்கிறது, வாக்குக்கு அகோச்சரம் தானே சொல்லியிருக்கிறது, ஆனால் அதை வந்து வாக்கியத்தினால தானே விளக்க முயற்சிக்கிறது. எத் வாச்சா அனபியுதித்தம் ஏன வாக் அபியுத்தியதே ததேவ பிரம்மத்வம் வித்தி என்கிறது கேனோபனிஷத். அதில் எது வாக்குனால எதை வாக்குனால எதை விளக்க முடியாதோ, ஆனால் எதனால் வாக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறதோ பிரகாசம் அடைந்து கொண்டிருக்கிறதோ அதுவே பிரம்மம் என்று உபனிஷத் சொல்லுகிறது. அதில் இது கொஞ்சம் கடினமான விஷயம். அது என்ன, அதுக்கு வந்து அதுக்கு ஒரு அது ஒரு இனம் அல்ல, அதுக்கு ஒரு குணம் கிடையாது. பிரம்மத்துக்கு இனம் இல்லாது, அது ஏதாவது மனித இனத்தில் சேர்க்க முடியுமா, தேவ இனத்தில் சேர்க்க முடியுமா, மிருக இனத்தில் சேர்க்க முடியுமா? அதுக்கு குணம் கிடையாது, அதுக்கு செயல் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஜாதி குண கிரியா சம்பந்த ரஹிதத்வா, அதுக்கெல்லாம் இதெல்லாம் இல்லாததுனால சப்த பிரமாண அகோச்சரம். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் பிராதஸ்மரணத்திலேயே சொல்கிறோம், பிராதர் பஜாமி மனசா வச்சசாம கம்யம் வாச்சோ விபாந்தி நிகிலா எத் அனுகிரகேண என் நேத்தி நேத்தி வச்சனைஹி நிகமாக அவோச்சுஹு. வேதங்களெல்லாம் இது அல்ல இது அல்ல என்று சொல்லி வார்த்தைகளை முரண்படுத்துவதால் உண்மையை விளக்கி விடுகிறது. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கெனாட் ரிவீல் தி அப்சல்யூட் திங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த ரிலேட்டிவ் சப்தங்கள் எல்லாம் அப்சல்யூட் திங்கை எப்படி இது பண்ண முடியும்? ஆனால் ஒரு வகையில் முடியுமா, ரிலேட்டிவ் வேர்ட்ஸை கான்ட்ரடிக்ட் பண்ணால் அப்சல்யூட் திங்கை புரிய வைக்க முடியுமா? அதனால தான் உபனிஷத்து அது அணுவுக்குள் அணு, பெரியதற்குள் பெரியது, அனோரணியான் மகதோமஹியான் கான்ட்ரடிக்ட் பண்ணுறது. நம்ம தலையை கொஞ்சம் சொறிவோம், தலையை சொறியறதுன்னா உள்ளே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு அர்த்தம், தலையை சொறியறதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால் அது புரியணுமே, நமக்கு யோசிப்போம் என்னடா அது புரியவே மாட்டேங்கிறது. ஒன்று பெருசுன்னா பெருசுன்னு சொல்லணும், இல்லை சின்னதுன்னா சின்னதுன்னு சொல்லணும். பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது, மத்தியமமாகவும் இருக்குது, ஆதியாகவும் இருக்குது, மத்தியமமாகவும் இருக்குது, அந்தமாகவும் இருக்குது, ஆதி மத்தியாந்த ரஹிதமாகவும் இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சுவாமிஜி, ஆரம்பமாகவும் இருக்கிறது, மடிவிலும் இருக்கிறது, முடிவிலும் இருக்கிறது, ஆரம்பம் நடு முடிவு என்று இரண்டையும் அதெல்லாம் கடந்தும் இருக்கிறது. என்னென்னா சாமியார் ஏதோ நிறைய சப்தங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கார், சொற்கள் எல்லாம் ஒரு மணி நேரம் பேச முடியும், நம்மளுக்கு முடியுமாங்கிற சந்தேகம்தான். அப்படி தான் தோணுமே தவிர விஷயம் புரியாமல் இல்லை. சொல்லறிய நெறியை, சொல்லுவதற்கு அறிய நெறி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது சிரமமான காரியம், ஒருத்தருக்கு உணர்த்துறதுங்கிறது கஷ்டம். அதனால தான் ஒரு கருத்து சொல்லப்படும், அது உபநிஷத்து ஆச்சரியோ வக்தா, இதை உபதேசம் பண்ணுகிறவன் வியப்புக்குரியவன் அரிதானவன். இந்த விஷயத்தை வாக்குக்கு எட்டாத இந்த விஷயத்தை வாக்குகளெல்லாம் எதனால் விளங்குகிறதோ, எதனால் வாக்கினால் எதை விளக்க முடியாதோ, அதை வாக்கினால் விளக்குவதற்கு எவன் முயற்சி பண்ணுகிறானோ, அதை விளக்கி விடவும் செய்கிறானோ, அவன் வியப்புக்குரியவன், அவன் அரிதானவன், ரேர், அத்தம், ஆச்சரியோ வக்தா, ஆச்சரியவத் வததி ததைவச்ச அந்யா. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அது. ஆனால் அது அனுகிரகம் இருந்தால் நமக்கும் அனுகிரகம் இருக்கணும், குருவும் நமக்கு புரிய வைக்கணும். குருவுக்கு அனுகிரகம் இருக்கிறதுனால தான் குருவாக இருக்கார் அவர், இல்லாட்டி எப்படி இருப்பார்? அல்ல, ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரிகிறது. சொல்லறிய நெறி, இதை வந்து தட்சிணாமூர்த்தி முதல்ல உபதேசம் பண்ணுகிறார். சொல்லறிய நெறி, அதை ஒரு சொல்லால் உணர்த்தி, ஒரு சொல்லால் உணர்த்தியே. ஒரு சொல்னா என்ன வேணாலும் நம்ம சொல்ல முடியும். தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். தத்துவமசி மகா வாக்கியத்தை உபதேசம் செய்து, ஒரே சப்தம், ஒரே வாக்கியம்தான். இந்த இடத்துல சொல்லுனா வாக்கியம்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது. அதனால ஒரு சொல்லால் உணர்த்தியே, நீ பிரம்மம், நீ பரமாத்மஸ்வரூபம் என்று உணர்த்தியே. ஸ்வரூப அனுபூதி காட்டி, ஸ்வரூப அனுபூத்தின்னு சொன்னா சின்முத்ரையை தரிசிப்பித்து, சின்முத்ரையை காட்டி என்று அர்த்தம். ஸ்வரூப அனுபூதி, ஸ்வரூப அனுபூத்தின்னு சொன்னா என்ன? அந்த மெய்ப்பொருளை ஸ்வரூபம் என்று சொல்லுகிறோம். யதார்த்த வஸ்து அக்னியில் உஷ்ணம் போல, அக்னிக்கு உஷ்ணம் பிரகாசம் ஸ்வரூபம், அது குணம் அல்ல. அதுபோல நாம் எல்லோரும் பிரம்மஸ்வரூபம் அல்லது சச்சிதானந்த ஸ்வரூபம், அதை உபதேசம் பண்ணுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுடைய கருத்துக்களை இன்னும் அடுத்த சொற்பொழிவு நேரத்திலே விளக்குகிறேன். இப்பொழுது இந்த காலம் நிறைவு பெறுகிறது. இந்த அளவிலே இந்த பாடலுக்கு விளக்கத்தை பூர்த்தி செய்கிறேன். அடுத்த செஷன், அடுத்த பகுதியில் மேலும் இதை தொடர்ந்து சொல்வதற்கு முயற்சிக்கிறேன். ஓம் பூர்ணமதஃ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.